நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் திமுகவிலிருந்து அழகிரியின் தற்காலிக நீக்கத்துக்கான காரணத்தை கட்சித் தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ளதும் அதற்கு அழகிரியின் பதில்களும், இந்திய இலங்கை மீனவர்களிடையே நேற்று எட்டப்பட்ட சில உடன்பாடுகள் குறித்து கூட்டத்தில் தமிழக மீனவர்கள் சார்பில் பங்கு பெற்றவர்கள் ஒருவரான அருளானந்தம் தெரிவிக்கும் தகவல்கள்,
மீனவர்களும் முழுவதுமாக தான் மீன்பிடிக்கும் உரிமையை இழப்பதை விட ஒரு சில வலைகளை வைத்து மீன்பிடிப்பதை நிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
இலங்கையில் அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பில் நடத்தியுள்ள ஆர்ப்பாட்டம் பற்றிய விவரங்கள், இலங்கையில் தேயிலை உற்பத்தி கடந்த ஆண்டு அதிகரித்திருந்தாலும் அதன் பலன் தொழிலாளர்களுக்கு சென்றுள்ளதா என்பது குறித்த ஒரு பார்வையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
உக்ரைனில் பிரதமர் அசரோவும் அமைச்சர்கள் அனைவரும் சமர்ப்பித்த ராஜினாமாக்களை அதிபர் விக்டர் யனுகோவிச் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வியக்கத்தக்க இந்த சம்பவத்தின் பின்னரும் பிரதமரும் அமைச்சர்களும் புதிய அரசு உருவாக்கப்படும் வரை காபந்து அரசாங்கம் ஒன்றை நடத்த தொடர்ந்தும் பதவியில் இருப்பார்கள். புதிய சட்டங்களை ரத்து செய்து உக்ரைன் நாடாளுமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு உக்ரைன் நெருக்கமான உறவுகளை பேணும் என்று வாக்குறுதி வழங்கிய அதிபர் யனுகோவிச் அவற்றை நிறைவேற்ற தவறியதால் உக்ரைனில் கலவரங்கள் அமைதியான ஆர்ப்பாட்டங்களாக முதலில் ஆரம்பித்தன. யனுகோவிச் அதிபர் பதவியிலிருந்து வெளியேறி புதிய தேர்தல்கள் நடத்தப்படும் வரை தாங்கள் தெருநின்று ஆர்ப்பாட்டம் செய்யப் போகிறார்கள் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியிருக்கிறார்கள்.
ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் தனது பேச்சுவார்த்தைகளை பிரஸ்ஸல்ஸில் துவங்கியிருக்கிறார். உக்ரைன் மற்றும் மனித உரிமைகள் ஆகிய இரண்டு விவகாரங்களிலும் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் பாரதூரமான எதிரெதிர் கருத்துக்கள் நிலவும் பின்னணியில் இன்றைய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இருதரப்புக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதில் இருசாரார் நலனும் அடங்கியிருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இருநாள் மாநாடாக நடக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த சந்திப்பு தற்போது இரு மணி நேர பேச்சுவார்த்தையாக சுருங்கியிருக்கிறது. இருதரப்பாருக்கும் இடையிலான பல்வேறு பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உக்ரைன் ஏற்படுத்திவிருந்த கூட்டுறவு ஒப்பந்தத்தை கைவிடும்படி ரஷ்யா உக்ரைன் மீது அழுத்தம் செலுத்தியதைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் உக்ரைன் அரசுக்கு எதிராக பரவலான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
90களில் நடந்த போஸ்னிய போரில் சர்வ வல்லமை மிக்கவர்களாக திகழ்ந்த இருவர் ஹேகில் போர்க்குற்ற நீதிமன்றத்திற்கு கூட்டாக கொண்டுவரப்படுகிறார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட சம்பவம் இன்று ஒரே குழப்பத்தில் முடிவடைந்தது. ஒருவர் போஸ்னிய புச்சர், போஸ்னிய கசாப்புக்காரன் என்று பெயர் வாங்கிய முன்னாள் ராணுவ தளபதி ரட்கோ மிலடிச், மற்றவர் போஸ்னிய சேபியர்களின் முன்னாள் தலைவர் ரடோவன் கரடிச். பிரதிவாத தரப்பு சாட்சியாக தோன்றிய மிலடிச் கரடிச் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க மறுத்தார். இந்த போர்க்குற்ற நீதிமன்றம் ஒரு சாத்தான நீதிமன்றம் என்று விவரித்த மிலடிச் தன் மீது மனரீதியான அழுத்தம் பயன்படுத்தப்பட்டால் தனக்கு உடல்நலம் கெட்டுவிடும் என்று கூறினார். தான் பொய்ப்பல் பொருத்திவர் என்றும் இன்று அவை தண்டம் இல்லாதபடியால் தன்னால் சரியாக பேச முடியாது என்றும் மிலடிச் வழக்கு தொடங்கும் போது குறிப்பிட்டார்.
தன் மீதான வழக்கை எதிர்கொள்ள முதல் முறையாக நீதிமன்றம் வந்த முன்னாள் எகிப்திய அதிபர் முகமது மோர்சி நீதிமன்றத்தில் தான் நடத்தப்படும் விதத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். எகிப்திய முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் ஆட்சிக்கு எதிராக 2011 நடத்தப்பட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது நடந்த சிறைச்சாலை உடைப்பு சம்பவம் தொடர்பில் மோர்சி மீது தொடரப்பட்ட வழக்கில் மோர்சி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முஸ்லீம் சகோதரத்துவம் கட்சியைச் சேர்ந்த பலருடன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மோர்சி தன் மீதான இந்த வழக்கை நடத்தும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தையே கேள்விக்குள்ளாக்கினார். எகிப்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபராக தான் இன்னமும் தொடர்வதாக அவர் கூறிக்கொண்டார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை பிப்ரவரி மாதத்தின் இறுதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மோர்சியின் அரசு இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர் மீது 4 வெவ்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன.
ஐரிஷ் குடியரசில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசாங்க ஆரம்ப பள்ளியில் இருந்து படித்துக் கொண்டிருந்த சிறுமி ஒருத்தி பாலியல் ரீதியாக இம்சிப்பட்டமைக்கு ஐரிஷ் குடியரசு அரசாங்கம்தான் குற்றவாளி என்று மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 73 ஆண்டில் கத்தோலிக்க பாடசாலை ஒன்றில் தான் படித்துக் கொண்டிருந்த போது பாடசாலையின் தலைமை ஆசிரியரால் தான் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதாக பெண் ஒருத்தி இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார்.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இந்திய செய்திகள். திமுகவிலிருந்து அக்கட்சியின் தலைவர் கருணாநிதியின் மகனும் தென் மண்டல செயலாளருமான மு க அழகிரி இடைநீக்கப்படுவதற்கான காரணத்தை இன்று கருணாநிதி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன்.
திமுக தலைவர் மு கருணாநிதி தனது மூத்த மகனும் கட்சியின் தென் மண்டல பொறுப்பாளருமான அழகிரி, இளைய மகனும் கட்சியின் பொருளாளருமாகிய ஸ்டாலினை மிக கடுமையாக விமர்சித்து தன்னிடம் பேசியதாலும், கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஊடகங்களில் கருத்து தெரிவித்து வந்ததாலும் தான் அவர் திமுகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறார். கடந்த வாரம் அழகிரி தனது தந்தையை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து விட்டு சென்ற சில மணி நேரங்களில் திமுகவிலிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அது குறித்து இன்று செவ்வாய் முதல் முறையாக கருத்து தெரிவித்த கருணாநிதி கூறினார்,
ஏதோ ஒரு இனம் தெரியாத வெறுப்பு நீண்ட காலமாக இருப்பது என்று அதற்கெல்லாம் அம்சகட்டமாக கடந்த 24 அன்று விடியற்காலை என்னுடைய வீட்டிற்குள்ளே அவர் நுழைந்து படுக்கையிலே இருந்த இடம் ஸ்டாலினை பற்றி புகாரபுரி இருப்பதாக இருக்கத்தக்க வார்த்தைகளை எல்லாம் மலமலர் என்று பேசி என்னை குதிப்படைய அழைத்தார். ஸ்டாலின் இன்னும் 3-4 செத்து விடுவார் என்று என்னிடத்திலே சொன்னார். எந்த தகப்பனாலாவது இந்த போராளி வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாரும் கருத முடியாது. நான் கட்சி தலைவனாக இருக்கிறேன் என்ற முறையில் அதை தாங்கிவிட்டேன்.
தன் ஆதரவாளர் சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் அழகிரி கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டதாகவும் கருணாநிதி குறை கூறினார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். திமுக தலைவர் கருணாநிதி தன் மீது கூறியுள்ள குற்றச்சாட்டுக்கு இன்று மதுரையில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அழகிரி அவர்கள் பதிலளித்தார். அதை இப்பொழுது கேட்கலாம்.
இன்று மதியம் தொலைக்காட்சியில் தலைவர் கலைஞர் அவருடைய பேட்டியை கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். என் மீது இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை சுமத்துவார் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாது. ஆனால் அதை அவர் எனக்கு வழங்கிய பிறந்த நாள் வாழ்த்தாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் சில விளக்கங்களை இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் 24 காலையில் தலைவரை சந்தித்து பல நியாயங்களை எடுத்து சொன்னேன். தொண்டர்களுடைய குற்றச்சாட்டுகளையும் ஒன்றிய செயலாளருடைய குற்றச்சாட்டையும் எடுத்துக்கொண்டு தலைவரிடத்திலே காண்பித்தேன். அதற்கு கிடைத்த பரிசு என்னை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்தது. நியாயத்திற்காக தொண்டனுக்காக போராடியதற்காக இப்படிப்பட்ட பரிசு கிடைத்தது. ஆனால் அன்றைய தினம் என்னை விளக்கிய பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் என்னை விளக்கியதற்கான காரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார், பல காரணங்களை சொல்லியிருக்கிறார். அந்த காரணத்திலெல்லாம் இன்று தலைவர் அவர்கள் சொன்ன எந்த பழியும் அதில் இல்லை. அமைப்புகள் தொண்டர்களுடைய கடித குற்றச்சாட்டுகள் ஒன்றிய செயலாளருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அறிவாலயத்திற்கு ஃபேக்ஸ் செய்யப்படுகிறது. ஃபேக்ஸ் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. தலைவருக்கோ பொதுச் செயலாளருக்கோ போய் சேருவதில்லை. அது இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டையும் நான் தலைவர்கிட்ட சொன்னேன். அதனால் அறிவாலயத்துக்கு போய் சொல்றதோட நேரடியாக தலைவர்கிட்ட போய் சொல்லலாம்னு தான் தலைவர்கிட்ட போய் சொன்னேன். இதுதான் உண்மை. இது இது மட்டும் இது மதுரையில் மட்டும் நடக்கலை, தமிழ்நாட்டு முழுவதும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது, கட்சி தேர்தல் முறையாக நடக்கலை அப்படின்னு குற்றம் சொன்னேன். இதுதாங்க நடந்தது, இதுதான் நடந்தது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் என்றைக்கும் தொண்டை மக்கள் தான் இருப்பேன். அவங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் தொண்டர்கள் அதை நம்ப மாட்டேன். தொண்டர்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது நல்லா தெரியும்.
திமுக தலைவர் கருணாநிதியின் மகனும் கட்சியிலிருந்து இடைநீக்கப்பட்டுள்ளவருமான மு க அழகிரி இன்று மதுரையில் செய்தியாளர்களிடையே தெரிவித்த கருத்துக்கள் அவை. தமிழகம் மற்றும் இலங்கை மீனவர்களிடையே நேற்று சென்னையில் நடைபெற்ற சந்திப்பில் எட்டப்பட்ட சில உடன்பாடுகளை தமிழக மீனவர்கள் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனினும் சில முடிவுகள் இன்னும் முழுமையாக எட்டப்படவில்லை என்று தமிழக தரப்பு கூறுகின்றது. எட்டப்பட்டுள்ள விஷயங்கள் மற்றும் எட்டப்படாத முடிவுகள் குறித்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிரபராதி மீனவர்கள் விடுதலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தம் அவர்களிடம் கேட்டேன்.
தடை செய்யப்பட்ட வலைகளை வைத்து இழுவலைகளை வைத்து எங்கள் பகுதியில் மீன் பிடிக்கக் கூடாது என்று அவர்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். அந்த கோரிக்கைகளில் இருந்து அவர்கள் எந்த விதமான மாற்றத்திற்கும் வரவில்லை. ஆகவே மீனவர்கள் தன் வாழ்வாதாரமான அந்த இடத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்றால் சில கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்ற மனோநிலையில் தடை செய்யப்பட்ட வலைகளை உபயோகப்படுத்துவதில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள்.
இப்ப தடை செய்யப்பட்ட வலைகளை வந்து தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னா அந்த முடிவை எப்போலேருந்து உடனடியா நடைமுறைக்கு வருதா?
தமிழகத்திலே இரட்டை மடி சுருக்குமடி வலைகள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வலைகளை வந்து இலங்கை கடற்பகுதிக்குள் இழுப்பது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அவர்கள் குறிப்பிடுகிற இழுவலை என்பது பெரும்பகுதி அதுதான் மீனவர்களுடைய ஒரே மீன்பிடி தொழில். அதை மாற்றுவதில் இருந்து சில மாற்றங்கள் தான் செய்ய முடியுமே தவிர அதை இப்போது இருக்கிற இத்தனை 5 மாவட்டங்களில் இருக்கிற மீனவர்கள் உடனடியாக அதை மாற்ற முடியாது. அதற்கு அரசு நீண்ட கால திட்டங்கள், இந்திய அரசு ஆழ்கடல் மீன்பிடிப்பு போன்ற மீன்பிடித்து உற்சாகப்படுத்த வேண்டும், அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இரண்டையும் அவர்களிடத்தில் கோரிக்கையாக வைத்தார்கள். அது இந்திய அரசின் சார்பிலே வந்திருந்த அதிகாரிகளும் அதை கவனித்துக் கொண்டார்கள். தமிழக அரசு சார்பில் வந்த அதிகாரிகளும் அதை கவனித்துக் கொண்டார்கள். அந்த மாற்றங்கள் நடைபெறும் போதுதான் இழுவலை என்பதை மாற்ற முடியும். அதன் அடிப்படையிலே வருகிற 1 மாதம் இழுவலைகளை இலங்கை கடற்பகுதிக்குள்ளே இழுக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார்கள். 1 மாதத்திற்கு பின்னர் கொழும்பிலே 2 மீனவர்களும் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான ஒரு வாய்ப்பினை, ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் 1 மாதம் இந்த வலைகளை இழுக்காமல் நிறுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய இரு பேருடைய ஒப்பந்தம். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் அந்த தடை செய்யப்பட்ட வலைகளை நிறுத்துவோம் என்ற அறிவிப்பை இலங்கை மீனவர்கள் மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள்.
இப்ப இரு நாட்டு மீனவர்களும் எல்லை கடந்து மீன் பிடிக்கிறதுங்கிறது வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அது தொடர்பில் ஏதாவது விவாதங்கள் நடைபெற்று ஒரு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கா? ஏதாவது உடன்படிக்கைக்கு வந்தீங்களா?
2வது கட்ட பேச்சுவார்த்தையில் தான் இந்த அந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்கும் போது ஏற்படும் சிரமங்கள், இரு நாட்டு மீனவர்களுக்குள்ள ஏற்படும் சிரமங்களும் அதை பற்றி பேசப்படும். இப்போது நாங்கள் அதை பற்றி எதுவுமே பேசவில்லை. மீனவர்களும் முழுவதுமாக தான் மீன் பிடிக்கும் உரிமையை இழப்பதை விட ஒரு சில வலைகளை வைத்து மீன் பிடிப்பதை நிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம்.
நிரபராதி மீனவர்களின் விடுதலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அரசுக்கு எதிராக இன்று எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலம் ஆகியவற்றை முன்னெடுத்தன. இந்த ஆர்ப்பாட்டம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் நடைபெற்றது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி உட்பட எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று கொழும்பில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று பகல் கொழும்பு கெம்பல் மைதானத்தில் ஒன்று கூடிய 100 கணக்கான ஆதரவாளர்கள் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பிய வண்ணம் பேரணியாக கொழும்பு ஹைட் மைதானம் நோக்கி பயணித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே, இன்று அரசாங்கம் அரச கல்வித்துறையை படிப்படியாக முடக்கி வருகின்றது. இன்று பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுமதிக்கும் போது பணம் கொடுக்க நேரிட்டுள்ளது. அரச சுகாதாரத்துறை சீர்குலைக்கப்பட்டு வருகின்றது. அரச வைத்தியசாலைகளில் மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் வழங்கப்படுவதில்லை. ராஜபக்ஷ அரசாங்கத்தின் 9 வருடகால ஆட்சியின் போது ஒருமுறை மாத்திரமே சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பொய்யாகியுள்ளது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள அரசாங்கம் தற்போது நாடுபூராவும் ஹெரோயின் போன்ற போதைப் பொருள்களை விநியோகித்து வருகின்றது என்று குற்றம் சாட்டினார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே. சுதந்திர ஊடக அமைப்பின் செயலாளர் சுனில் ஜெயசேகர கருத்துக்களை தெரிவித்த போது, ஊடகத்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் சம்பந்தமாக முறையான விசாரணைகளை நடத்த அரசாங்கம் தவறியுள்ளது. மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படும் விசாரணைகள் சம்பந்தமாகவும் எமக்கு பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகின்றனர். சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தகுந்த தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளது. எனவே எனவே இவ்வாறான குற்றச்செயல்கள் சம்பந்தமான பொறுப்பை அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம் என்று தெரிவித்தார் சுதந்திர ஊடக அமைப்பின் செயலாளர் சுனில் ஜெயசேகர் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா கருத்துக்களை தெரிவித்த போது கசினோ வியாபாரிகளுக்கு சலுகைகளை வழங்கி வரும் அரசாங்கம் மக்களுக்கு சேவைகளை புரிவதை தவிர்த்து வருகின்றது இதன் காரணமாகவே எதிர்கட்சிகள் என்ற முறையில் நாம் ஒன்று கூடியுள்ளோம் எதிர்வரும் ஜனாதிபதி அல்லது நாடாளுமன்ற தேர்தலின் போது எதிர்கட்சிகளின் கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தை தோக்கடிப்பது நிச்சயம் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது கொழும்பு நகரில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது
இலங்கையில் ஆளும் ஐக்கிய தேசிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து இன்று கொழும்பில் நடத்திய ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் குறித்த தகவல்களை தந்தவர் கொழும்பிலிருந்து நமது செய்தியாளர் KS உதயகுமார் இதனிடையே இலங்கையின் கிழக்கு மாகாண சபையின் இந்த ஆண்டுக்கான முதலாவது அமர்வு திருகோணமலையில் இன்று தொடங்கிய பொழுது அவையில் எழுந்த சர்ச்சைகள் காரணமாக காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது ஏன் என்பது குறித்த தகவல்களுடன் மட்டக்களப்பில் இருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்
கிழக்கு மாகாண சபை இந்த ஆண்டு முதலாவது அமர்வுக்காக இன்று கூடிய போது ஒரு மணி நேரத்துக்குள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சபை அமர்வு இன்றும் நாளையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டமைக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபைக்கு முன்பாக அமர்ந்து எதிர்ப்பு நடவடிக்கையிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இது தொடர்பாக BBC தமிழோசையுடன் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சிங்காரவேலு தண்டாயுதபாணி
சபை அமர்வுக்கு முன்பதாக கட்சி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறுவது வழமை இந்த கட்சி தலைவர்களுடைய கூட்டத்திலே எங்களுடைய கட்சியை சார்ந்த திரு துரைரத்னம் அவர்களால் ஒரு அவசர தனிநபர் பிரிவினை முன்வைக்கப்பட்டிருந்தது அது கிழக்கு மாகாணத்திலே வாக்கு உதவியாளர் சேவைக்கு ஆட்சியேற்பு செய்யப்படுகின்ற விடயம் தொடர்பாக ஆகவே அது ஒரு தமிழ் மக்களை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருந்தபடியினால் அவர் அந்த பிரேரணையை அவசர பிரேரணையாக முன்வைத்திருந்தார் ஆனால் அந்த பிரேரணையை சபையிலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று சபை தலைவர் சொன்னார் இப்பொழுது நாங்கள் சொன்னோம் அவ்வாறு அல்ல கட்டாயமாக இது சபைக்கு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் விவாதித்துக் கொண்டோம் அந்த வேளையில் சபை தலைவர் சொன்னார் சபை அமர்வு ஆரம்பித்ததற்கு நேரமாகிவிட்டது ஆகவே நாங்கள் சபை அமர்வை சென்று ஆரம்பித்து அதன் பிறகு மீண்டும் ஒரு கால் கட்சி தலைவருடைய கூட்டத்தை நடத்தலாம் என்று அவர் சொன்ன பொழுது நாங்களும் அதனை ஏற்றுக்கொண்டு பின்பு சபை அமர்வுக்கு எல்லோரும் சென்றோம்
என்று தெரிவித்த அவர் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறும் வகையில் அவைத் தலைவர் நடந்து கொண்டதாக கூறுகின்றார்
சபை அமர்வு ஆரம்பமாகியது ஓரிரு அறிவித்தல்கள் சபை தலைவரால் வழமை பிரகாரம் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு மாகாண சபை உறுப்பினர் MS சமீர் அலியினால் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரேரணையை அவரை ஆரம்பிக்குமாறு சபை தலைவர் கேட்டுக்கொண்டார் அந்த வேளையில் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு அவசர பிரேரணையை எங்களுடைய உறுப்பினர் முன்வைத்து அது தொடர்பான முடிவினை சபையை ஆரம்பித்த பின்னர் பின்பு இடைநிறுத்தி அந்த கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்திலே அதனை முடிவு செய்வதாக நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் ஆனால் அதன்படி செயற்படவில்லை இப்பொழுது நீங்கள் மற்ற பிரேரணைகளை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வது முறையற்ற செயல் ஆகவே இதனை நீங்கள் மீண்டும் கட்சித் தலைவருடைய கூட்டத்தை கூடி அதனை இறுதி செய்ய வேண்டும் அதனை முடிவு செய்து போட்டு இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்று நாங்கள் சொன்ன பொழுது சபை தலைவரால் ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் வழங்கப்படவில்லை அதே வேளையில் ஆளுந்தரப்பை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களும் எழுந்து சபையில் இருந்து வழியிலே சென்று விட்டனர் முதலமைச்சர் உட்பட ஆகவே இந்த சூழ்நிலையில் சபை தலைவர் அவர்கள் தேநீர் இடைவேளைக்காக சபையை ஒத்திவைத்தார்
என்றும் கூறிய கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் சிங்காரவேலு தண்டாயுதபாணி தேநீர் இடைவேளைக்கு பின்னர் சபை மீண்டும் கூடிய போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எவரும் சபைக்கு சமம் அளித்திருக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகின்றார்
சபை தலைவி அவர்கள் வந்தார்கள் சபை ஒத்திவைக்கப்படுகிறது சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார் பின்பு நாங்கள் எல்லோரும் இது ஒரு விதமான சபை தலைவருடைய அறைக்கு சென்றோம் இது பற்றிய விளக்கத்தை கேட்பதற்கு அப்பொழுது சபை தலைவர் தன்னுடைய அறையில் இல்லை நாங்கள் அவரை காத்திருக்கிறோம் என்ற செய்தியை அனுப்பியிருந்தோம் ஆனால் பல நிமிடங்களாகியும் அவர் வரவில்லை அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் எல்லோரும் சென்று இந்த பேரவை செயலகத்தினுடைய நுழைவாயிலுக்கு முன்பாக இருந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தினோம் அதாவது சபையை காரணம் இல்லாமல் ஒத்திவைக்க கூடாது ஆகவே சபையை உடனடியாக கூட்டுமாற நாங்கள் கேட்டிருந்தோம் ஆகவே ஜனநாயக விரோதமான நடைமுறைகளை கிழக்கு மாகாண சபை பின்பற்ற கூடாது என்பதற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து நாங்கள் ஒரு அரை மனத்தியாலத்திற்கு மேலதிகமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பின்னர் நாங்கள் கலைந்து சென்றோம்
இது தொடர்பில் கிழக்கு மாகாண சபையின் அவைத் தலைவர் ஆரியவதி கலப்பதியை தொடர்பு கொண்டு கேட்டபோது
மாகாண சபையில் இன்று எதுவுமே நடக்கவில்லை அமர்வு நடந்தது தேநீர் இடைவேளையின் பின்பு சபை மீண்டும் கூட்டப்பட்டது ஆனால் சபையை தொடர்ந்து நடத்த போதுமான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் இல்லாமல் கூட்டத்தை நடத்த முடியாது. கோரம் இல்லை, இதனால் சபையை பின்போட்டேன்
என்று சுருக்கமாக பதிலளித்தார் கிழக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் ஆரியவதி கலப்பதி.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் வரலாற்றில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு 2013 அதிக அளவு தேயிலை ஏற்றுமதி நடந்துள்ளதாக பெருந்தோட்ட தொழில்துறை அமைச்சர் மஹிந்த சமரசிங்க கூறியுள்ளார். கடந்த 3 இலங்கையின் தேயிலை உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் தொடர்ந்து வளர்ச்சி ஏற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த வருமான அதிகரிப்பு தொழிலாளர்களின் வாழ்க்கையில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவருடனேயே பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
உண்மையாகவே 2013 மிக அதிகமான அளவில் தேயிலை உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, மிக அதிகமான ஏற்றுமதி வருமானமும் 2013 இலங்கை அரசுக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது தேயிலை ஏற்றுமதி முதல் முறையாக 1.5 பில்லியனுக்கு மேலாக சென்றிருப்பது இதுதான்.
கடந்த பல தசாப்தங்களாக தேயிலை உற்பத்தி தான் இலங்கையுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கை வகித்து வந்திருக்கிறது. ஆனால் கடந்த 3 இலங்கையினுடைய தேயிலை உற்பத்தி இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வகிக்கிறது?
இலங்கையின் ஏற்றுமதியிலே தேயிலை எப்போதுமே முதலிடம் பெற்று வந்துள்ளது. பொதுவாக ஆடை ஏற்றுமதியின் மூலமாக அதிகமான வருமானம் வருவதாக கூறினாலும் அதிலே 70% இன்புட்ஸ் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் உண்மையாகவே இலங்கையின் உற்பத்தி ஏற்றுமதியிலே முதல் இடத்திலே தேயிலை தான் எப்போதுமே இருந்து வந்துள்ளது. அதோடு ரப்பரிலும் இதே போன்ற 1 பில்லியனுக்கு மேற்பட்டிய ஏற்றுமதி நடைபெறுவதால் மலை மக்களுடைய பங்களிப்பு பாரிய பங்களிப்பு என்று கூறலாம்.
ஒவ்வொரு தடவையும் தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனைக்காக பெரிய போராட்டம் அல்லது பெரிய அளவு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது. இப்படியான வருமான அதிகரிப்புகள் வருகின்ற பொழுது சாதாரண தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையில் அந்த பெரிய வருமானத்தினுடைய பிரதிபலிப்பு தெரிகிறதா?
கடந்த 2011 2013 பேச்சுவார்த்தைகளின் போது தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்று நான் கூறுகின்றேன். இது போன்ற பொருளாதார நன்மைகளை முன்வைத்து அதிகமான சம்பள உயர்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். ஒரே நாளில் பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டு சம்பளம் 450 நிர்ணயிக்கப்பட்டது. உண்மையாகவே நீங்கள் கூறுவது போல இது போன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முன்வைத்து பேசியிருந்தால்
ஆனால் இந்த புள்ளி விவரங்களை முன்வைத்து தொழிலாளர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்கின்ற இந்த நடைமுறைக்கு ஒத்து வராது என்கின்ற ஒரு வாதமும் இருக்கிறது. அதாவது சில வேளைகளில் தேயிலை உற்பத்தி மிக குறைந்தால் அதையே ஒரு காரணம் காட்டி இந்த தொழிலாளர் சம்மேளனம் தொழிலாளர்களுடைய சம்பளத்தை குறைத்து விடுகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகிறது.
முதலாளிமார் சம்மேளனம் கடந்த 18 என்றுமே கூடுதலாக சம்பளம் கொடுக்க முடியும் என்று கூறியது கிடையாது. ஆனால் இந்த 16 தேயிலை உற்பத்தியும் அதிகரித்திருக்கின்றது, தேயிலை விலையும் அதிகரித்திருக்கின்றது. இந்தியாவை விட 1.5 இலங்கை தேயிலை அதிகமான விலைக்கு விற்கின்றது. வியட்நாமை போல 2 விலைக்கு இலங்கை தேயிலை விற்கின்றது. அது சிலோன் டீ என்கின்ற அந்த பிராண்டுக்குள்ள விலை.
இலங்கையில் தேயிலை உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தொழிலாளர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்க முடியாமல் இருக்கிறது என்று இந்த முதலாளிமார் சம்மேளனமோ அல்லது அரசாங்க தரப்பு சொல்லுகிறது.
இலங்கையில் தேயிலை உற்பத்தி செய்வதிலே தொழிலாளர்களை தான், அதாவது உற்பத்தி விலை அதிகமாக இருக்கின்றது என்று கூறுவதை நான் உண்மையாக நிராகரிக்கின்றேன். தென்னிலங்கையிலே தேயிலை உற்பத்தி 1 2,300 கிலோ, மலையத்திலே தேயிலை உற்பத்தி 1 1,200 கிலோ. இதற்கு காரணம் மலைய தோட்டங்கள் சரியாக பராமரிக்கப்படாதது. அதற்கு மூலதனம் இடாத முதலாளிமார் தொழிலாளர்களை சாடுவது வெறும் வெட்டி பேச்சு என்றே கூற வேண்டும். அவர்களுடைய செயல்பாடுகளை சரியாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் தோட்டங்களை தொழிலாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன்.
ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக. அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகின்றார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் கர்ப்பமுற்ற தாய்மார்கள் கொழுப்பு சத்து அதிகம் இருக்கும் உணவுகளை உட்கொண்டால் அவர்களின் வயிற்றில் வளரும் கருவின் மூளையில் மாற்றம் ஏற்படுவதாக கண்டறிந்திருக்கும் அமெரிக்க ஆய்வு குறித்த செய்தியை முதலில் பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கும் ஏல் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் எலிகளிடம் செய்யப்பட்ட பரிசோதனையில் கர்ப்பமுற்ற எலிகள் கொழுப்புச்சத்து அதிகம் இருக்கும் உணவை உட்கொண்டால் அவற்றின் வயிற்றில் வளரும் எலி குட்டிகளின் மூளையில் மாற்றம் ஏற்படுவதாகவும் பின்னாளில் இந்த எலிக்குட்டிகள் உடல் பருமன் அதிகமுள்ள கொழுப்புச்சத்தை அதிகம் உடலில் சேமிக்கும் பழக்கமுடைய எலிகளாக மாறுவதாகவும் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் மனித கருக்களிடமும் மாற்றம் ஏற்படும் என்று இந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கர்ப்பகாலத்தில் தாய்மார்கள் உட்கொள்ளும் கொழுப்புச்சத்துமிக்க உணவு வகைகள் அவர்களின் வயிற்றில் வளரும் கருக்களின் மூளைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று இந்த ஆய்வை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் குண்டானவர்களாக இருக்கும் குடும்பங்களில் அவர்களின் குழந்தைகளும் குண்டாக இருக்கும் போக்குக்கான காரணத்தை தமது இந்த ஆய்வு குறிப்புணர்த்துவதாகவும் இந்த ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் கர்ப்பகால தாயின் உணவு பழக்கம் கருவில் இருக்கும் குழந்தையின் மூளையையும் மரபணுக்களையும் பாதிக்கும் என்பதை ஏற்க முடியாது என்று மறுத்திருக்கும் வேறு சில ஆய்வாளர்களோ ஒருவர் உண்ணும் உணவு ஒருவரின் மரபணுவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதற்கு இதுவரை அறிவியல் பூர்வமான எந்தவித நிரூபிக்கப்பட்ட சான்றாவணங்களும் இல்லை என்று சுட்டிக்காட்டி மறுத்திருக்கிறார்கள். இந்த பின்னணியில் இந்த ஆய்வை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் இது தொடர்பில் மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்ளவிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இவர்களின் ஆய்வு முடிவுகள் வரும் வரை கர்ப்பிணி தாய்மார்கள் தாம் உண்ணும் உணவில் எல்லா சத்துக்களையும் அளவோடு வைத்துக் கொள்வதே தாய்க்கும் சேய்க்கும் நல்லது என்பதே உணவியல் நிபுணர்களின் ஆலோசனையாக இருக்கிறது. அடுத்து, இரவு நேர வேலை என்பது மனிதர்களின் உடலை பல வகையிலும் பாதிக்கச் செய்து நீடிக்கத்தக்க நோய்கள் மற்றும் உபாதைகளை உடலுக்கு தோற்றுவிக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
நைட் ஷிப்ட், இரவு வேலை செய்வது இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது. ஐடி கணினி ஊழியர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னரே போலீஸ்காரர்கள், மருத்துவர்கள், தாதிகள், பத்திரிகையாளர்கள் அனைவருமே நைட் ஷிப்ட், இரவு நேர வேலை செய்கிறார்கள். இப்படி இரவு நேர வேலை செய்வது நாளடைவில் உடலில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். டைப் 2 டயபிட்டீஸ், நீரிழிவு நோய், மாரடைப்பு, புற்றுநோய் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது என்கிறது பிரிட்டனுள்ள தூக்க ஆராய்ச்சி நிலையம். தமது ஆய்வுகளின்படி தூங்கும் நேரத்தில் இரவு வேலை செய்வதால் ஏற்படும் மோசமான விளைவுகளின் அளவு, அவற்றின் வேகம், அவற்றின் பெரும் தாக்கம் ஆகியன தங்களை மிகவும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்கிறார்கள் ஆய்வு செய்ய மருத்துவ நிபுணர்கள். இந்த தீய விளைவுகளினால் மூளையின் செயற்பாடு, மனோநிலை, உடல் வெப்பம் மற்றும் ஹோமோன்கள் அனைத்துமே பெரும் மாற்றத்திற்கு உள்ளாகின்றன என்கிறார்கள் இந்த ஆய்வாளர்கள். விஞ்ஞானங்களுக்கான தேசிய அகாடமியில் வெளியிடப்பட்டுள்ள இந்த பரிசோதனை 22 பேர் மீது நடத்தப்பட்டதாகவும், சாமானிய பகல்நேர வேலையிலிருந்து இரவு வேலைக்கு மாற்றப்பட்ட இந்த 22 பேர் பரிசோதிக்கப்பட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலில் இரவு வேலையின் போது ஜீன்ஸ் மரபணுவின் செயற்பாடுகள் குழம்பியது கவனிக்கப்பட்டது. வழக்கமான நேரத்தில் தூக்கம் கண்களை தழுவ தவறியதும் 97% மரபணுக்கள் குழப்பமடைந்து தப்புத்தாளங்களை போட ஆரம்பிக்கின்றன. தொலைதூர விமான பயணம் ஒன்றின் முடிவில் எங்களுக்கு ஏற்படும் ஜெட் லேக், உடற்குளறுபடி இதற்கு சிறந்த உதாரணமாகும். உடலுள்ள ஒவ்வொரு திசுவும் தனக்கென ஒரு கால அட்டவணையை, ஒரு நேர அட்டவணைப்படி வழக்கமாக சரிவர இயங்கிக் கொண்டிருக்கிறது. இரவு நேர ஷிஃப்ட் டியூட்டியை நாங்கள் செய்து எமது தூக்கம் குழம்பும் போது எமது இதய துடிப்பு ஒரு வித்தியாசமான நேரத்திற்கும், கிட்னி சிறுநீரகம் இன்னொரு நேரத்திற்கும், எமது மூளை முழுக்க மாறுபட்ட மற்றொரு நேரத்திற்கும் செயற்படுகிறது. ஆய்வாளர் பேராசிரியர் டெரிக் ஜாண்டிக் ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். உங்கள் வீட்டை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு அறையிலும் ஒரு சுவர் கடிகாரம். இந்த கடிகாரங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாறுபட்ட நேரங்களை காட்டிக்கொண்டிருந்தால் உங்கள் வீடே குழப்பமடைந்துவிடும் அல்லவா? ஷிஃப்ட் வேலை செய்யும் ஊழியர்களும் அப்படித்தான். ஷிஃப்ட் முடிந்து வீட்டுக்கு வந்து தவறான நேரத்தில் ஒரு குட்டி தூக்கம் போட செல்கிறார்கள். டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் உடற்பருமன் ஆகியவற்றுக்கு அவர்கள் ஆளாகும் ஆபத்து நிறைய இருக்கிறது. இரவு வேலை செய்வோர் மத்தியிலே மாரடைப்பு நோய் சர்வசாதாரணமாக காணப்படுகிறது. இன்னொரு விஷயம், ஷிஃப்ட் வேலை இரவு வேலை செல்வோர் வேலை செய்யும் காலத்தில் இந்த நோய்கள் தலை தூக்குவது குறைவு. நீண்ட பல வருடங்கள் கழிந்த பிறகு இந்த நோய் ஆபத்து தொடர்வது குறிப்பிடத்தக்கது என்கிறார்கள் மருத்துவ ஆய்வாளர்கள்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
நேர்களே, அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். நேர்களே, நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் bbctamil.com என்னும் நமது இணையதளம் மூலமாகவும் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாகவும் தெரிவிக்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.